அல்லாஹ்வின் அருளியாக அன்பு சகோதரர்களே குறியாக அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பா இருந்திருக்கும் வசியத்தும் வசியத்தும் செய்து கொடுக்கிறேன். அல்லாஹு தஆலா முஸ்லிம்களாகியவருக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் உலகத்தில் நிலைநாட்டும் ஒரு தீனை மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். இஸ்லாம் என்று சொன்னால் சலாம் என்ற சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கருத்தை அது சமாதானம் எனும் அந்த பொருளை தரும் கருத்தாக அமைந்திருக்கு. இந்த மார்க்கத்தில் தனி மனிதர்களுக்கும் மனித குலத்திற்கும் இடையிலான சமாதானத்தை பலப்படுத்துவதை உயரிய அந்த கோட்பாடாக அடிப்படையாக இஸ்லாம் நமக்கு காட்டுகிறது. மத வேறுபாடுகளுக்கு அப்பால் சமாதானத்தையும் மனித இன ஐக்கியத்தையும் அது மிக முக்கியமாக வலியுறுத்துகிறது. பிற சமூகங்களுடனான உறவு பற்றி இஸ்லாமிய கோட்பாடு மிக விரிவாக அழகாக அல்லாஹ்வுல் இஸ்ஸத் இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். முஸ்லிம்களுடன் வாழும் முஸ்லிம் அல்லாதவர்களின் உரிமைகள், முஸ்லிம்களுடன் வாழும் முஸ்லிம் அல்லாதவர்கள், பாகிஸ்தான் பெரும்பான்மை நாடு முஸ்லிம்கள், சவுதி அரேபியா முஸ்லிம்கள் பெரும்பான்மை நாடு, இந்த நாட்டில் வாழக்கூடியவர்களுடைய உரிமைகள் சலுகைகள் பற்றி இஸ்லாம் விரிவாக பேசியிருக்கு. அல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய ரைட்ஸ், முஸ்லிம்கள் 99% இருக்கக்கூடிய இடத்துல சிறுபான்மையினர்களாக பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், யகூதிகள் வாழக்கூடிய நேரத்தில் இவை வெறும் ஒரு சித்தாந்தங்களாக வெறும் வார்த்தைகளாக நின்றுவிடாமல் உலகில் இஸ்லாமிய ஆட்சி நிலவிய காலமெல்லாம் மிக சிறப்பாக இந்த விஷயத்தை காணக்கூடியதாக உமர் ரலி அல்லாஹு அவர்கள் ஒரு முதிய மனிதரை கண்டு அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஏன் இந்த மனிதருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய தவறிவிட்டோமே என்று ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவரை பார்த்து உமர் ரலி அல்லாஹு அவர்கள் பைத்துல் மாலிலிருந்து அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற இந்த அடிப்படையை அவர்கள் வலியுறுத்தினார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய ஒரு குளோபல் வில்லேஜ், உலகம் சுருங்கி ஒரு பூங்காவை போல நாங்கள் இந்த காலத்தில் வாழிக்கொண்டிருக்கிறோம். உலகையாவது இதில் மனித சமூகத்தின் மேம்பாட்டுக்காக வேண்டி முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய அந்த வைராக்கிய உணர்வுகள் அது மிக மேலானதாக இருக்கிறது. மனித இனத்தின் வெற்றிக்காக வேண்டி, சுயிட்சத்துக்காக வேண்டி மனிதர்கள் மத்தியில் உயர் பண்புகள், அது மனித நேயம், அது சகோதரத்துவம் போன்றவைகள் அது வலுப்பெறுவதுதான் அதில் தான் தங்கியிருக்கு. எங்களுடைய மனித நேயத்தை அடிப்படையாக வைத்து இனங்களுக்கு மத்தியில் வேற்றுமைகளை கலைந்து ஒரு ஒற்றுமையாக சகோதரத்துவத்துடன் நடக்கும் பொழுதுதான் இதை நாம் காண முடியும். நமது தாய்நாடான இந்த இலங்கையில பல இனத்தவர்களும் பல மருத்துவர்களும் சார்ந்தவர்கள் வாழ்கின்றார்கள். ஒரு நாட்டுக்குள் இருக்கக்கூடிய நாங்க எப்படி இருக்கணும் என்று சொன்னால் அல் ஹல்குல்லா, அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் ஒரு குடும்பத்தை போல இருக்க வேண்டும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் ஆகிய நான்கு மதத்தவர்கள் மத்தியிலும் வரலாற்று நெறிகளும் காலாகாலம் ஒரு நல்லிணக்கம், நல்ல உறவு அது பேரப்பட்டு வந்திருக்கிறத நாங்கள் காண்கிறோம். 3 தசாப்த கால ஒரு பயங்கர யுத்தத்தை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்கு நல்ல தெரியும் சில சக்திகள் சில மட்டங்களில் கசப்புணர்வை, பகைமை, சந்தேகங்களை அதை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பற்றி உள்ள பகைமைகளை, இன்னும் கசப்பான உணர்வுகளை, சந்தேகங்களை தொடர்ந்தும் நிலவுகின்ற ஒரு ஒரு கவலையான ஒரு விஷயத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. நமது தாய்நாட்டை நேசிக்கும் சகல இனங்களும் நல்லுறவை கற்றிருப்பதற்காக அதை கடமைப்பட்டுள்ளார்கள் என்பதை அது நாம் புரிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது. இந்த சவாலை நாம் வெற்றிகரமாக முறியடிப்பதற்கு நமது நாட்டில் சுயிச்சமும் அந்த ஐக்கியமும் வருவதற்கு எதிர்காலம் எங்களுடைய வெற்றிக்கு இது ஒரு அடிப்படையாக பங்கிருக்கிறது. முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டில் 1000 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். சகோதர இனங்களோடு போதர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் எவரது மூதாதையர்கள் எங்களோட மூத்தவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த உலமாக்கள், இந்த நாட்டில் வாழ்ந்த அரசியல் முக்கியஸ்தர்கள், இந்த நாட்டில் வாழ்ந்த தலை சிறந்த அறிவாளிகள், வியாபாரிகள், முக்கியஸ்தர்கள், எங்களோட மூதாதையர்கள், அவர்கள் எமக்கு சுமூகமாகவும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு வரலாறு சார்ந்து பகிர்ந்து அவர்கள் முன்மாதிரியாக நடந்து வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை அவர்கள் எடுத்து தந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஒரு ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அதை டாக்டர் ஒரு பெண் பேராசிரியை வரலாற்று முக்கியமான அந்த விஷயத்தை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அதில் டாக்டர் லோனா தேவராஜ் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணி, The Muslims of Sri Lanka, 1000 years ethnic harmony. இந்த நாட்டுடைய பற்றுடன் ஐக்கியத்தை வளர்ப்பதற்காக 1000 வருடங்கள் முஸ்லிம்கள் எப்படி பாடுபட்டார்கள் என்ற இந்த அடிப்படையை ஏசிஎஸ் ஹமீத் அவர்கள் அலைகி அவர்களுடைய ஒரு முயற்சியாக இருந்ததை இந்த புத்தகம் வெளிவர வேண்டும் என்று ஒரு பிரதமி யூனிவர்சிட்டியில் ஒரு வரலாறு ஆசிரியராக இருந்த இந்த பெண்மணி அவர் செய்த சாதனை ஒரு பெரிய சாதனையாக இருக்கு. அது சிங்கள மொழியிலும் அந்த குடும்பத்தார் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஆபத்திய தர்மம் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட புத்தகங்களை அந்நியர்களுக்கு பகிர்ந்து கொள்வதோடு நாம் ஒரு முன்மாதிரியான சமூகமாக வாழ வேண்டும். இலங்கை முஸ்லிம்கள் அது சகபாவுக்கு இன்னும் தேசிய பங்களிப்பாளர்களாக அவர்கள் அரசவை ஆலோசகர்களாக இன்னும் அமைச்சர்களாக இராணுவ துறையில அவர்கள் ஒரு ஒரு தூதுவராக இராணுவ வீரர்களாக போன்ற பதவிகளில் வகித்து நாட்டுக்காக அவர்கள் பணிபுரிந்து இருக்கிறார்கள். நாட்டை ஆக்கிரமித்த அந்த போர்ச்சுகீசர்கள், ஓலாந்தர்கள், ஆங்கிலேயர்களுடைய அந்த அந்த காலத்தில் கூட மிக உறுதியாக முஸ்லிம்கள் செய்த சாதனை அது முன்மாதிரியாக இருக்கு. அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமியத்துல் உலமா 2012 வெளியிட்ட ஒரு சின்ன பிரகடனம், அது நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 பக்கத்தில் தான் நான் தங்கியிருக்கிறேன். ஒரு சிறிய பிரகடனம் இது. இதே இலங்கை வாழ் முஸ்லிம்கள் இடையிலான சகவாழ்வு தொடர்பில் அகிலின் ஜெமத்துலமாவின் கீழ்கூடிய ஒத்துழைப்புக்கும் ஒருங்கிணைப்புக்கான அந்த பிரிவு என்பது வெளியிட்டது. இது 2012 22ஆம் தேதி 27/12/2012 இதை நாம் வெளியிட்டோம். இது வெளியிடுவதற்குரிய நோக்கம் அந்த நேரத்தில் ஹலாலுக்கு எதிராக மற்ற விஷயங்களுக்கு எதிராக பலத்த குரல் ஏற்பட்டது. நாம் எப்பொழுதும் நிதானமாகத்தான் இருக்க வேண்டும். நிதானத்தை இழந்தால் பல விஷயங்களை நாம் பறி கொடுக்க வேண்டுமா? நிதானத்தோட தூள் நோக்கோட ஈமானோட அறிவு நாம் இந்த ரெண்டையும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஈமான் இல் என்பது அது முஸ்லிம்களுடைய அடையாளம். எந்த நேரத்திலும் ஒரு முஸ்லிம் தன்னுடைய ஏகத்துவத்தை, இறுதி நபித்துவத்தை, ஆகரத்துடைய நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது. ஒரு முஸ்லிம் எல்லா காலத்திலும் ஏகத்துவத்துக்காக பாடுபடக்கூடிய, ஏகத்துவத்துக்காக உழைப்பு செய்யக்கூடிய, ஏகத்துவத்தை உலகத்தில் அதை பிரகட்டப்படுத்துவதற்கு பாடுபடக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கனிமான சகோதரர்களை பெரியார்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு நபி வர முடியாது என்ற இந்த விசுவாச நம்பிக்கை மிக உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆகரத்தின் மீது உள்ள நம்பிக்கை மிகவும் பலமாக இருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் இன்று நாம் நாடெல்லாம் இதை பேச வேண்டும் என்று, மக்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்பதை திரும்ப திரும்ப ஒரு மனிதனுடைய அதானை போல நாங்கள் மக்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் ஊட்ட வேண்டும் என்ற இந்த விஷயத்தை அடிக்கடி சொல்லி வருகிறோம். அது என்னது, சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய முஸ்லிம்கள் இந்த நாட்டு பெரும்பான்மை சமூகங்களோட எப்படி ஐக்கியத்துடனும் ஒற்றுமையுடனும் விட்டுக் கொடுப்படும் தாராள தன்மையுடனும் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படையாக இருக்கும். சக வாழ்வு என்ன மேலான சொல்லுங்கள், சக வாழ்வுனா எங்களுடைய மார்க்கத்துடைய ஈமானையும் தௌஹீதையும் நாம் விட்டுக் கொடுத்து வாழ்வது என்பது அல்ல. எங்களுடைய ஈமான் தௌஹீத் இறுதி நபித்துவத்துடைய நம்பிக்கை ஆகரத்துடைய நம்பிக்கையோட ஒரு முன்மாதிரியான முஸ்லிமாக வாழ்வதுதான் இந்த அடிப்படையின் நோக்கமாக இருக்கும். சகவாழ்வை கட்டியெழுப்புறதுக்கு மனிதர்களுக்கு மத்தியில ஒரு புரிந்துணர்வு, ஒற்றுமை, ஐக்கியம், சமாதானம் இவைகளை கட்டியெழுப்புறதுக்காக ஒரு தாய் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நாம் ஒன்று பற்றி செயல்படும் பொழுதுதான் அது நடக்க முடியும். அப்போ பல இனங்கள் பல மதங்களை சார்ந்தவர்கள் வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு அடிப்படை இருக்கும். எங்களுக்கு குர்ஆன், நபியவர்களுடைய ஹதீஸ், இஸ்மா, கியாஸ் என்ற இந்த வழிகாட்டல் வந்திருக்கிறது. குர்ஆன்ல இருந்து நாம் ஒரு தீர்ப்பெடுப்போம், ஹதீஸ்ல இருந்து ஒரு தீர்ப்பெடுப்போம், சஹாபாக்களுடைய உலமாக்களுடைய ஏகமித்த முடிவை நாம் அந்த இஸ்மா என்ற அடிப்படையில் அதை வரவேற்போம். சில சந்தர்ப்பத்தில் தேவைப்படும் பொழுது கியாசுடைய இந்த அடிப்படையையும் ஏற்று அயலு சுன்னத்தில் ஜமா உலகத்தில் ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் எமக்கு நல்லா தெரியும், ஹதீசுடைய வழிகாட்டல் எமக்கு தெரியும். அதே நேரத்தில் குர்ஆனுடைய பிரதிகள் நபியுடைய காலத்தில் இப்படி கொண்டு சேர்க்கப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு குர்ஆனை நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் இப்படிதான் பிரிண்ட் பண்ணப்பட்டு இப்படி எல்லாம் செய்யணும் என்று நபி அவர்களுடைய காலத்துல அப்படி வழிகாட்டல் சொல்லப்படவில்லை. காலம் வரப்பில் ஒரு சில விஷயங்களை செய்தாங்க, அபுபக்கர் எல்லாம் வேற சில விஷயங்களை செய்தாங்க, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு காலத்துல சஹாபாக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டாங்க. இப்படி ஒரு குர்ஆன் தொடுக்கப்பட வேண்டும், அதுக்குதான் இஜ்மா என்று சொல்லப்படும். இந்த காலத்திலையும் உலமாக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்துல இஜ்மா என்று ஒரு விஷயத்துக்கு வர முடியும். காதியானிகள் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்ற ஒரு தீர்மானத்துக்கு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களும் ஒன்றுபட்டு வந்திருக்கிறார்கள். மேலான சகோதரர்களை தெரியாமலே இது போன்று மார்க்க விஷயங்களை வழிகாட்டுவதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு உலமாக்களை அந்த மூத்தவர்களை வைத்திருக்கிறார். இந்த நாட்டில் வாழ்ந்த ஆயிரம் வருடங்கள் மேல வாழ்ந்த உலமாக்கள் இந்த நாட்டு முஸ்லிம்கள் வழிநடத்திருக்கிறார். 1924 ஆண்டு ஜமியத்துல்லாஹ்வுடைய அந்த வருகை ஊடாக இந்த 90 வருடத்தை தாண்டி தனிப்பட்ட நபர்கள் கூட்டாக இருந்து அதுல ஃபத்வா என்று சொல்லக்குள்ள மாத்திரம் கிட்டத்தட்ட 30-40 உலமாக்கள் எல்லா அமைப்பையும் சேர்ந்தவர்களும் தான் ஒரு தீர்ப்பு அங்கு வழங்கப்படுகிறது, ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில ஆறு பிரகடனங்கள் இந்த நாட்டுக்கு முக்கியமானது. நாம் அடிக்கடி சொல்லி வருகிறோம், இது 50 ரூபாவும் போகாது, இது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும், ஒவ்வொருவரும் படிக்கணும். இத வழிகாட்டாவிட்டால் எதிர்கால சமூகம் பலத்த பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் என்றதுனாலதான் ஒரு இஜ்மாவை போல ஒன்று பற்றி எல்லாரும் ஒரே கருத்துக்கு வந்திருக்கிறோம். அதுல முக்கியமாக உங்களுக்கு தெரியும் இறுதி நபித்துவம், ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமை, சகவாழ்வு பிரகடனம், அதே போல குறை சம்பந்தமான தீர்ப்பு, வேளாண் சகோதரர்களே சாபாக்களை மதிச்சு வாழ வேண்டும் என்ற இந்த மனப்பதிவு வர வேண்டும். யாரும் சாபாக்களை ஏச திட்ட போகக்கூடாது, ஐஎஸ் ஐஎஸ்க்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது என்ற
இந்த அடிப்படைகள் எல்லாம் அல்லாஹு அக்பர் இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. 2014 ஆண்டு ஜூன் மாதம் 2 இலங்கை ஒளிபரப்பு கூட்டாவளத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் மிக தெளிவாக ஐஎஸ்ஐஎஸ்க்கும் ஸ்டாஃபுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று பெற்று நாம் பிரகடப்படுத்துகிறோம், எமக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் ஸ்டாஃபுக்கும் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் இடையில எந்த உறவும் கிடையாது என்ற இந்த பிரகடனத்தை முன்வைத்திருக்கிறோம். பல நாடுகள் தீர்ப்பெடுப்பதற்கு முன்போ இந்த சிறுபான்மை நாட்டில் நாம் எடுத்த இந்த தீர்ப்பை இந்த நாட்டுடைய அந்த நேரத்தில் தலைவர்களாக இருந்த அவர்களுக்கும் பின்பு வந்தவர்களுக்கும் அதே நேரத்தில் இந்த நாட்டுடைய 4 படைகளுக்கும் டிஃபென்ஸுக்கும் மற்ற போலீஸுக்கும் அதுக்குள்ளவர்களுக்கு அவர்களிடம் ஒப்படைக்கிறது மாத்திரமல்ல, இது சம்பந்தமாக விரிவான விளக்கங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். பல ஆயுத படையினர்கள் இந்த நாட்டுடைய ஆர்மியாக நேவியாக போர்சஸாக இருக்கக்கூடிய ஆப்போஸாக இருக்கக்கூடிய போலீஸாக இருக்கக்கூடிய அவர்களுடைய இஃப்தார் நிகழ்வுகள்ல கூட அவர்கள் எங்களை அழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல கூட ஜிஹாத் என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக நாம் விளங்க வைத்திருக்கிறோம். அதனால் நான் இன்று உங்களுக்கு ஒரு கட்டாயமான மிக பணிவான ஒரு வேண்டுகோளாக சொல்லி வைக்க விரும்புகிறேன். வாலிபர்கள் அவர்களை வழிநடத்துங்க, அல்லாவுக்காக இந்த சகவாழ்வு என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சகவாழ்வு என்று சொல்லிக் கொள்வது நாங்கள் எல்லாரும் பாலும் சீனியும் போல கரையிறது அல்ல, அப்படின்னா எம்மதமும் சம்மதம் என்பது கிடையாது. எங்கட வாழ்க்கை வேற, உங்களோட வாழ்க்கை வேற, லக்கும் தீனுக்கும் வலிய உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு முக்கியமாக கண்ணியமாக நீங்க கருதுறீங்களோ அதே போலதான் எங்களோட வாழ்க்கை நாங்கள் கருதுகிறோம். எங்களோட வாழ்க்கையில எதையுமே அதனுடைய கருத்தை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், அதை பேணி பாதுகாப்போம். எங்களோட வாழ்க்கையுடைய விஷயங்களை அதை சரிவர விளங்க வைப்பதற்கென்று எங்களுடைய உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த விஷயத்தை நாங்கள் ஒப்படைப்போம். அவர்கள் எப்படி வழிகாட்டுகிறார்களோ அதை நாங்கள் பின்பற்றுவோம். தனித்தனிப்பட்ட முறையில ஒரு நபர் எழுப்பி ஒன்று சொல்றது, இன்னொரு நபர் எழுப்பி இன்னொன்று சொல்றது, இப்படி தனிப்போக்கில மக்கள் அது பிரிஞ்சு போறாங்க என்று சொன்னா என்ன நடக்கும்? இந்த நாடு போல சிறுபான்மை நாட்டுக்கு பெரிய பலத்த அபாயங்கள் வரும். அதை ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட வேண்டும். கனிவானவர்களே, காலத்துக்கு தேவையான விஷயங்களை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். சகவாழ்வு என்பது பாலும் சீனியும் போல கரைந்து விடுவது என்ற கருத்து என்னன்னா, நாங்க எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கையில வாழ மாட்டோம். அது ஜனநாயக நாட்டில் அதுக்கு உரிமை இருக்குது. அவர் பௌத்தராக இருக்கலாம், இவர் இந்துவாக இருக்கலாம், இவர் கிறிஸ்தவராக இருக்கலாம், இவர் யூதராக இருக்கலாம், இவர் முஸ்லீமாக இருக்கலாம், இவருடைய கடமைகளை நிறைவேற்றலாம். அல்ஹம்துலில்லா, எமக்கு இந்த புரிந்துணர்வு ஐக்கிய நாடு சபை உருவாகுவதற்கு முன்பு, இந்த நாட்டில் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு அல்லாஹு தஆலா இந்த நாட்டு உலமாக்கள் முன்னோர்களுக்கு எங்களுக்கு இந்த ஒற்றுமையை தந்திருக்கிறான், இந்த புரிந்துணர்வை தந்திருக்கிறான். ஆதம் ஆதமுடைய பிள்ளைகளை நாங்கள் சங்கைப்படுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா அதுல முஸ்லிமை மட்டும் சங்கைப்படுத்திருக்கிறோம் என்று சொல்லவில்லை. மக்களே என்று அழைக்கிறார். குலங்களாக பிரித்திருப்பதே ஒருவருக்கு அறிமுகமாக சண்டை பிடிக்க, ஒருவருக்கு ஒருவர் நோய்ச்சு கொள்ள, ஒருவருக்கு ஒருவர் ஏசி திட்டிக் கொள்வதற்கு அல்ல. உங்கள யாரு பயபக்தியோடு இருக்கிறாரோ இந்த அக்கிரமக்கும் இந்தாக்கும் தக்க உள்ளவர் தான் அல்லாத பார்வையில சங்கையானவர் என்று அல்லாஹால மிக தெளிவாக சொல்லியிருக்கார். அதனால் கண்ணியமாக சகவாழ்வு என்று சொல்லிக் கொண்டதே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கரையிறதும் இல்லை, ஒதுங்கி போறதும் இல்லை. ரெண்டுக்கு மத்தியில நாங்க மிக நிதானமாக அல்லாமச்சாலா எங்களை பிற மதங்களை திட்டம் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த திருவசனம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. பல அசுக்குள்ளதீனை எதிர்கொள்ளும் இந்துவும் இல்லாமல் சுகுல்லா அதுவும் அல்லாஹாலா சூரத்துல நாம் 108 திருவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க மற்ற மதர்களை திட்டாதீர்கள், அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா அவர்கள் பகைமையில அறியாமையில அவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹ திட்ட ஆரம்பிப்பார்கள். நீங்க நாங்க அல்லாஹ திட்ட வைக்க நீங்க நாங்க எங்களை மசிதிகளை உடைக்க வைக்க, நீங்க நாங்க எங்களை அடையாளங்களை இல்லாமலாக்குவதற்கு காரணிகளாக ஆகக்கூடாது. அது இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுல நிர்வாகிகள், உலமாக்கள், புத்திஜீவிகள், முக்கியஸ்தர்கள் எல்லோருடைய ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது. மேலாண் சொல்றேன், அந்த பாரிய பொறுப்பை ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட்டால் தான் நாம் இந்த ஒற்றுமைய, ஐக்கியத்தை, இந்த சமாதானத்தை நாங்க புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் எது செய்தார்கள், அல்லாஹ் அக்பர், அதை விளங்கிக் கொள்வது, அதை உலமாக்களிடத்தில் போய் அந்த விஷயத்தை விளங்கிக் கொள்வாங்க. மூணு விஷயங்களை விளங்கிக் கொள்ளுங்க. சகவாழ்வு என்பது பிரிந்து செல்வதும் அல்ல, கரைந்து செல்வதும் அல்ல. நாம் எங்களுடைய தனித்துவத்தோட, நாம் எங்களுடைய அடையாளங்களோட நாம் வாழ்வது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த நாட்டில் வாழ்ந்த எங்களுக்கு முஸ்லிம்களாக வாழ்வதற்கு எத்தனை சிறப்புகளை தந்திருக்கிறார். மஸ்ஜித் என்ற வக்ஃபுடைய சட்டம் அது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. விவாக விவாகரத்துடைய சட்டம் அது அங்கீகரிக்கப்பட்டது. மாஷா அல்லாஹ், எமக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். ஒரு கணவன் மௌத்தாகும் பொழுது அனந்தர சொத்தை பிரிப்பதற்கு அந்த வராசத்துடைய சட்டம் அது அங்கீகரிக்கப்பட்டது. இந்த மூணு சட்டங்களும் அது அமெரிக்காலேயோ அது ஆஸ்திரேலியாலேயோ இல்லாத சட்டங்களை அல்லாஹ் இஸ்லாமிய அடிப்படையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். எங்களுக்கு பொருளாதாரத்தை இஸ்லாமிய முறைப்படி செய்து கொள்வதற்கு இங்கே இஸ்லாமிய வங்கி முறைகளும் தக்காவுடைய உரைகளும் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலிமத்துடைய திருத்தங்களுடன் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். மதரசாக்கள் எமக்கு அமைப்பதற்கு அல்லாஹு தஆலா சலுகைகளை தந்திருக்கிறார். அதை 200 தாண்டி 300 தாண்டி மதரசாக்களை அல்லாஹு தஆலா அதை உண்டாக்கக்கூடிய அந்த சூழலை அல்லாஹுல் இஸ்ஸத் நமக்கு தந்திருக்கிறார். மஸ்ஜிதுகளில் பள்ளிக்கூடங்கள் நடத்துவதற்குரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஸ்கூல்களில் நாம் இஸ்லாமிய பாடம் நடத்துவதற்கு அதில் சில குறைபாடுகள் இருந்த போதிலும் இஸ்லாமிய பாட முறையொன்று இந்த நாட்டில் அன்று தொற்று இன்று வரைக்கும் இருந்து வருவதெல்லாம் இது ஓலெவல் எக்ஸாம் செய்யும் பொழுது ஒருவருக்கு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும் பொழுது இஸ்லாமிய பாடல் இஸ்லாமிய நாகரிகத்தையும் படித்து எக்ஸாம் செக் பண்ணுவதற்கு அந்த சலுகையும் தரப்பட்டிருக்கிறது. அல் ஆலிம் பார்ட் 1 பார்ட் 2 என்று ஆளுங்களுடைய அந்த ஒரு காலத்தில் இது அடிப்படையாக வைத்து என்ன நடந்ததுன்னா ஸ்கூலுக்கு மாஸ்டமாக எடுப்பதற்கு அல் ஆலிம் பார்ட் 1 பார்ட் 2 என்ற எக்ஸாம் முறை இன்றும் நடைமுறையில் இருக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டத்தில் போனீங்க என்று சொன்னா எங்களுடைய யூனிவர்சிட்டிகளில் இன்னும் பல பல வசதிகள், அரபு லாங்குவேஜுக்குள்ள வசதிகள், இவைகள் எல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. கண்ணிவான சகோதரர்களே, இந்த உரிமைகளோட வாழக்கூடிய நாங்க திவிரப்பட்டு சில தவறான வழிகாட்டல்களை நாங்கள் கடைபிடித்து தவறான வழிகளில் நாங்கள் போவோம் என்று சொன்னால் இதை விட அநியாயம் எங்களால் வேறொன்றும் நடக்க மாட்டாங்க. கைதிக்கும் இதன் தாங்குதா உங்களோட கரங்களை நீங்க அறிவில் போட்டுக் கொள்ள வேண்டாம் என்றெல்லாம் ரப்பல் இஸ்ஸத் சொன்னது வேறொரு சந்தர்ப்பத்தில். ஆனால் அந்த கருத்தை நான் இங்க சொல்லி வைக்க விரும்புகிறேன். எப்படி இந்த குர்ஆனுடைய திருவசனம் நம்ம எச்சரிக்கை செய்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, நாம் வேற்றுமை அடையக்கூடிய விஷயங்கள் பத்திருக்கும் என்றால் சேர்ந்து வாழ்வதற்குரிய விஷயங்கள் அதை 100 இருக்கிறது, 50 இருக்கிறது, 90 இருக்கிறது. சுபஹானல்லாஹ், அந்த ஒன்றுபடக்கூடிய விஷயங்கள்ல நாம் ஒற்றுமையாகிறோம். மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொல்லுவானா, நோயுற்று இருந்தேன், நீ என்ன செய்ய விசாரிக்கல, நான் தாகித்திருந்தேன், பசித்திருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கல, எல்லாம் உனக்கு இந்த தாகம் பசி இல்ல, உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவர் அது முஸ்லீமாக இருக்கலாம், காபிராக இருக்கலாம், யூதராக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டில் ஒருவர் தாகித்திருந்தார் அல்லவா, பசித்திருந்தார் அல்லவா, அவருக்கு நீ இந்த உதவியை செய்திருந்தால் நீ என்னுடைய அந்த பொருத்தத்தை பெற்றிருப்பாய். அவரை நீ போய் சேவம் விசாரித்திருந்தால், அவருடைய நோய் துக்கத்தில் நீ பங்கெடுத்திருந்தால், நீ என்னுடைய அந்த பொருத்தத்தை பெற்றிருப்பாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப நான் சொல்கிறேன், இருந்து நமித்துவம் அதுல நாங்க காம்ப்ரமைஸ் பண்றது இல்லை. எங்கட நம்பிக்கை இருந்து நவியவர்கள் நவியவர்கள் தான் யாருதான் உலகத்துல வந்தாலும் நாங்க ஏற்றுக்கொள்ள போறது இல்லை. இந்த நாள் அழகாக முறையாக பிரச்சாரம் செய்தோம். இந்த நாட்டுல காரியாளிகள் இருக்கிறார்கள். நாளை யாரும் போயிட்டு அவர்களிட வீட்டு உடைக்க, அவன கடை உடைக்க, அவன அவர்கள் வழங்கக்கூடிய இடத்தை உடைக்க, அதுக்கு நாங்க போதிக்கிறது இல்லை. அது எங்கட வேலை வருது. எங்கள் அதை பௌத்த இந்து கிறிஸ்தவர்களை விடவும் பொல்லாத ஒரு கொள்கை தான் இந்த காரியம் என்று. அந்த கொள்கைக்கே நாங்கள் இதை போதிக்கிறேன் அப்படின்னா ஈமான் இருந்து நபியின் மீது ஈமான், அதே நேரத்தில் நாங்க இந்த இறுதி நபித்துவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என அறிவு. அதனுடைய ஈமான், அதனுடைய அறிவு. சகாபாக்களை யாரும் திட்டுவாங்க, ஆனா நாங்கள் ஒரு நாலு மத செய்ய மாட்டோம். அதுக்கு ஒரு பிரபலம் சகாபாக்களுடைய சிறப்பு. வீடு வீடாக மச்சி மச்சிதாக இதை பேசுங்க, சகாபாக்களுடைய சிறப்பை பேசுங்க, குழந்தைகளுடைய உள்ள பக்தவின் ஊடாக இருந்த நபித்துவத்துடைய நம்பிக்கை உள்ளத்துல பதிய வைங்க, சகாபாக்களுடைய நம்பிக்கை பதிய வைங்க. நாங்க சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில வேற்றுமை ஒற்றுமை கடைபிடிக்க வேண்டும். எல்லாரும் ஒன்றுதான் பேசணும் என்றால் சாத்தியம் இல்லை. மூணாம் குருக்கு தெருல இரண்டாம் குருக்கு தெருக்கு மத்தியில உள்ள மச்சிதுகள்ல அதானுடைய நேரத்துல நேர வித்தியாசம் இருக்குது. அவங்க அனபி மதத்தை பின்பற்றுவாங்க, நாங்க இங்க ஷாபி மதத்தை பின்பற்றுவோம். அவர்கள் காம சொல்றதுல கூட வித்தியாசம் இருக்குது. யாருமே அவர்களோட முரண்பட மாட்டோம். அவர்கள் தக்பீர் கட்டிலத்திலே முரண்பாடு இருக்குது. அவர்கள் தக்பீர் கட்டிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எத்தனையோ விஷயத்துல எங்களோட முரண்படுகிறார்கள். நாங்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்வோம், அவர்கள் அதன் மெதுவாக தான் சொல்லுவார்கள். நாங்கள் வஜ்ரத்து ஓதக்கூடியதை அவர்கள் வேறொன்றை ஓதுவார்கள். இதை ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி ஷேகுல் ஹதீஸ் ஜக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை விவரிக்க பொழுதே சொல்கிறார்கள், என்னுடைய அறிவுக்கு எத்திய விதத்தில் சலாம் கொடுப்பதிலிருந்து தக்பீர் கட்டுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் 200 கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. ஒன்று நாலு மாங்களுக்கு மத்தியில் 200 கருத்து வேற்றுமைகள். ஆனால் யாரும் சண்டை செய்வதில்லை. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வேற்றுமை ஒற்றுமை என்றா என்ன? எல்லாரையும் ஷாபிய ஹனபியாக்கு, ஹனபிய மாலிக்கியாக்கு, மாலிக்கிய ஹம்பலியாக்கு, சூஃபிய சலபியாக்கு, சலபிய சூஃபியாக்கு, நக்ஷபந்திய ஷாஜிலியாக்கு, ஷாஜிலிய நக்ஷபந்தியாக முடியாது. அதாவது அதனுடைய அடிப்படையில தான் இருக்கும். ஆனா அதுக்கு மத்தியில நாங்க ஒற்றுமையாக ஒத்தருக்கு மத்தர் சத்வா கொடுத்து அவரு காப்பீர் இவர் வலைக்கேன் இவர் இப்படி அதெல்லாம் வேண்டாம். சோதர்கள் அதை கொடுங்க. ஒரு நிறுவனம் இருக்கிறேன், நான் இருக்கிறதுக்காக சொல்ல மூத்தவர்கள் இருந்தார்கள், அவர்களிடத்தில் ஒப்படைங்க, அவர்களோட தீர்வு தரட்டும், அதை பின்பற்றிட்டு போங்க. சொன்னவன் எடுத்தவன் வாட்ஸ்அப் கூகுள்ல யாரோ வந்து பேசின உடனே அதுக்கு அப்படியே மயங்கி நான் அதையும் பின்னுக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு பிக்கு வந்து திடீரென்று பேசுகிறார், உணவாக்கள் இப்படி செய்கிறார்கள், அதுக்கு அடிமையாகி போகிறோம் எல்லாரும். அவர் இப்படி பேசிட்டாருன்னா அது ஒருவன் வந்து சொல்றான் இதை உடைங்க, அதை உடைக்க போகிறோம். இப்படி வாழ முடியாது. எங்கட நிலைப்பாட்டை, எங்கட உரிமைகளை, எங்கட ஜனநாயக ரீதியான அந்த அந்த கயிர்களை நாம் பறிக்கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்ற அச்சத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புது. அதனால எதையும் பேசினாலும் இந்த பச்சை கூகுள்களை உள்ளாவுக்காக விடுங்க. இதை கொண்டு மார்க்க தீர்ப்பு விளங்குறதும், இதை கொண்டு நீங்க உணர்வுகளை உண்டாக்கி கொள்வதும் என்பதே அது மிக அபாயமானது, பயங்கரமானது. அல்லாஹ் தரா எங்களுக்கு மஸ்ஜிதுகளை தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு உலமாக்கள் தந்திருக்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு மதரசாக்கள் தந்திருக்கிறான். அல்லாஹ் தரா ஊருக்கு ஒரு மதரசாக்கள். ஒரு காலத்துல இந்த மஸ்ஜிதுலையும் மூணா கொடுக்கிற மஸ்ஜிதுல தான் குர்ஆன் ஓதி தொல்விக்கப்படும். இலங்கையில் அப்படி மஸ்ஜிதுகள் குறைவான அளவுக்கு உலமாக்கலாம் உலமாக்கல் வழக்குமார்களாக நினைக்காதீங்க. உலமாக்கல் பலவீனமானவர்கள். உலமாக்கலுக்கு நீங்க கொடுக்கிற சம்பளம் தான் என்ன? அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கார் டிரைவருக்கும் ஒரு சாதாரண ஒரு ஊழியருக்கும் கிடைக்கிற சம்பளத்தை விட அற்பமான சம்பளம் தான் கிடைக்கும். இவருக்கு கொடுக்கிற சம்பளத்தை கொடுத்துட்டு இவரிடத்துல எதிர்பார்க்கிறீங்க பெரிய சாதனைகளை? அசாத்தியம் இல்லை. உலமாக்கலை கட்டி எழுப்புறது உலமாக்களுடைய கடமை மட்டுமல்ல, சமூகத்துடைய ஒவ்வொருவருடைய கடமை. புத்திஜீவிகள், அரசியல்வாதிகள், தனவந்தர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றுபட்டு எப்படி காலத்துடைய தேவைக்கேற்ப இந்த விஷயங்கள்ல எந்தெந்த விஷயங்களை மாற்றலாமோ அது மட்டும்தான். காலைக்கு காலத்துடைய தேவைக்காக வேண்டி எல்லாத்தையும் மாற்றி போடுறது என்பதும் அல்ல. அது ஆலோசனையுடன் தேவைக்கேற்ப சந்தர்ப்பத்துக்கேற்ப. ஒரு காலத்துல ஆங்கிலத்தை படிக்க கூடாது என்று சொன்னார்கள். இந்த காலத்துல ஆங்கிலத்தை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று சொல்வோம். அது காலம் வேற, இந்த காலம் வேற. சில நேரத்துல காலம் மாறும் பொழுது பத்துவாக்கள் மாறலாம். சில மனிதர்களை வைத்து பத்துவா மாறலாம். ஒருவர் என் மனைவிக்கு முத்தமிட முடியுமா நோக்கு பிடிச்சு கொண்டு கேட்டார்கள். ரவி அவர்கள் கூடாது என்றார்கள். இன்னொருவர் கேட்ட நேரம் ரவி அவர்கள் அனுமதித்தார்கள். ஒருவர் பிரயாணத்தில் நோவு பிடிக்க ரவி அவர்கள் அனுமதித்தார்கள். இன்னொருவருக்கு தடுத்தார்கள். இன்னொருவருக்கு அது பாவம் என்று சொன்னார்கள். சந்தர்ப்பத்தை வைத்து வித்தியாசப்படுகிறது. யுத்த களத்தில் ஒருவர் நோவு பிடித்தால் அவருக்கு எப்படி யுத்தம் செய்ய முடியும்? அவர் தன்னை அழித்துக் கொள்கிறார். உலாய்கள் முசாத் அவர்கள் பாவிகள் என்று ரவி அவர்கள் சொன்னார். பரதால் நோம்பை பிடிப்பவனும் பாவியாகி விடுகிறார். எப்ப யுத்தகலத்தில் நோம்பு பிடிக்கிறது? சந்தர்ப்பேற்ப சட்டத்தில் வித்தியாசமாகும். ஒருவருக்கு முத்தமிட அனுமதி ஏன்? அவர் வயோதிபராக இருந்தார். அவர் தன்னுடைய இச்சையை கட்டுப்படுத்த முடியும். ஒரு வாலிபருக்கு நபியவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். கன்னிவாளர்களே, எங்களை தீன இந்த 40 நிமிஷம் சும்மால அரை மணி நேரம் சும்மால புரியறதுக்குள்ளது அல்ல. இதுக்காக தான் நாம மக்தப் என்று சொல்கிறோம். இதை தயவு செய்து புரியுங்கள். எங்களுடைய குழந்தைகளுக்கு உலமாக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இந்த சூழல்ல இருந்து குழந்தைகளை தயாரிக்க வேண்டும். ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளை மஸ்ஜிதோட தொடர்புள்ளதாக இருக்க வேண்டும். எப்படி ஸ்கூலுக்கு 10 வயது வரைக்கும் அவர்கள் 10வது வகுப்பு 12வது வகுப்பு வரைக்கும் படிச்சு ஹையர் ஸ்டடீஸுக்கு போக வேண்டுமோ அதே போலதான் மஸ்ஜிதிலையும் அவர்கள் தொடர்புள்ள பிள்ளைகளாக இருக்கும். ஒரு 3 வருஷம் குரான மட்டும் ஓதிட்டு பிள்ளைல நிப்பாட்டினீங்கன்னா இன்றைக்கு வரக்கூடிய அபாயம் மிக பயங்கரமாக இருக்கிறது. அதனால சகவாழ்வு புரிஞ்சு கொள்ளுங்க, ஒற்றுமையை புரிந்து கொள்ளுங்க, இறுதி நபித்துவத்துடைய அந்த நம்பிக்கையை புரிந்து கொள்ளுங்க, சாவாக்களுடைய நம்பிக்கையை புரிங்க, பிறைகளுடைய விஷயத்துல என்ன தீர்மானம் என்று விளங்குங்க, ISIS-க்கும் இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த 6 அடிப்படைகளை தீர்மானங்களை புரிந்து கொண்டு இந்த நாட்டுடைய எல்லோரும் ஒன்று சேர்ந்து மனிதாபிமான அடிப்படையில பௌத்தர்களுக்கு நாம என்னென்ன செய்யலாம், நாம என்ன சொல்கிறோம். நீங்க சில நேரத்துக்கு அந்த மண் சிலைக்கு போக வேண்டி வரும். போகல நீங்க கும்பிட தேவையில்லை, நீங்க அவங்களோட காலில் விட தேவையில்லை. எங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க என்னத்துக்கு கும்பிடுறீங்க? நீங்க என்னது காலில் விழுறீங்க? நீங்க ஒரு கிப்ட கொடுங்க. எது பொருத்தமாக இருக்குமோ அதை கொடுங்க. நீங்க பூத்தட்டை கொண்டு போயிட்டு வைக்க தேவையில்லை. அதுக்கு நாங்க சொல்றோம், பூத்தட்டை வைக்காம அவர்களுக்கு பொருத்தமாக எதுவாக இருக்குமோ அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில நபியவர்கள் யூதர்களுக்கு வந்த கிப்டையும் எடுத்தாங்க, நபியவர்களும் கொடுத்தாங்க. உலகத்திலேயே இஸ்லாம் நான் ஒருவன் தான் இஸ்லாத்துக்கு விரோதியாக இருப்பேன் என்று சொன்னவன் நபியவர்களை வந்து பார்த்துட்டு புனையினுடைய அந்த யுத்தம் முடிஞ்சவுடனே ஒட்டகம் அந்த ஆடுகளை பார்த்து அவன் ரசிச்சு கொண்டிருக்குள்ள நபியவன் கேட்டாங்க, இது உனக்கு வேண்டுமா? அவன் இஸ்லாத்த தலைவர் இல்லை, இதெல்லாமே நீ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. எல்லாம் ஒரே நேரத்தில் உலகம் இஸ்லாத்துக்கு வந்தாலும் வரமாட்டேன் என்று சொன்ன அந்த சஃபான் கலிமாசுல் இஸ்லாத்துக்கு வந்தார். கன்னிமார்களே, கொடுக்கிறது எது? அங்க போயிட்டு நாங்க எது கொடுக்கணுமோ இது அவர்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அன்பில் நாசமராதிலும் மக்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கேற்ப மதிச்சு பழகுங்க. சஹி முஸ்லிம்ல வந்திருக்குது. அவர்களாரும் சொல்லுவாசல்லும் நபி அவர்கள் எங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள், மக்களை அவர்களுடைய அந்தஸ்துக்கேற்ப நீங்க அவர்களை கௌரவப்படுத்துங்க. எங்களை அவர்கள் எங்களை மற்றதுக்கு வர வேண்டி வந்தா அதுக்குரிய ஒழுக்கங்களை ஜெமீத்துவமா வழிகாட்டிருக்கோம். நாங்க போக வேண்டி வந்தா எப்படி நடக்கணும் என்ற இந்த ஒட்டுமொத்தம் அந்த வழிகாட்டலையும் நாங்களே இந்த நாடெல்லாம் ஒரு விஷயத்தை செய்து வருகிறோம். அது NNP நேஷனல் நெட்வொர்க் ப்ராஜெக்ட். அது என்னன்னா 3000 மச்சிதிலையும் எங்களோட 10,000 பன்சிலைகள்ல இருக்கக்கூடிய இந்த விற்குமார்களையும் மற்ற மார்க்கத்தில் உள்ளவர்களையோட எங்களோட உறவை எப்படி வச்சுக்கொள்ளவும் என்றதுக்கு நாங்க நாடெல்லாம் சென்ற வருடம் நாங்கள் எடுத்த ஜாவத்த பள்ளியில் எடுத்த தீர்மானம் இந்த நாட்டில் எல்லாரையும் அழைத்து ஒவ்வொரு மச்சிதிலையும் உலமாக்களையும் படித்தவர்களையும் வியாபாரிகளையும் சேர்த்து ஒரு 6 பேரை உருவாக்கி இந்த நாட்டில் எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஏற்படுத்தி தேவைப்படக்கூடிய நேரத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய இந்த உறவை சரியாக கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறோம். எல்லாரும் கை கோர்த்து கொள்ளுங்க, எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிங்க, நாங்கள் ஒன்றுபட்டு வாழ்றதுக்குரிய அந்த வழிகளை தேடுங்க, பிரிந்து போறதுக்குள்ள வழிகளை தேட வேண்டாம். எது செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத விஷயங்களை செய்ய போகாதீங்க. யாருமே நீங்க பஸ்ல போகல உங்கள்கிட்ட பன்சலைக்கு பணம் போடுங்கன்னு யாரும் கேட்கறது கிடையாது, நீங்க என்னதுக்கு கொடுக்கணும். ஆனா உங்களுக்கு அங்க போகக்கூடிய சந்தர்ப்பம் வந்தா அவர்களுக்கு எது கொடுக்கிறது பொருத்தமாக இருக்குமோ, ஒரு கிணத்தை கட்டி கொடுக்கணுமா கிணத்தை கட்டி கொடுங்க, 10 மாங்காய் தேங்காய் மரத்தை நட்டணுமா நட்டி கொடுங்க, அவர்களுக்கு தங்கிறதுக்கு ஒரு குடிசையை கட்டி கொடுக்கணுமா குடிசையை கட்டி கொடுங்க, ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளைகளுக்கு அது சர்வதாலத்துல அவர்களை ஈடுபடுத்தி அவர்களுக்கு எது கொடுக்கணுமா கொடுங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உதவி செய்யணுமா செய்யுங்க, பொது இடங்கள்ல தண்ணீர் வைக்கணுமா வைங்க. மேலான சகோதரர்களை பெரியார்களே, சேரத்துக்கு முஸ்லிம்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் இஸ்லாத்துல தர்மம் என்பதை மிக விசாலமாக வைத்திருக்கிறார். நாய்க்கு தண்ணீர் கொடுத்து சொர்க்கம் பெற்ற ஒரு சமூகம் தான் இது. பூனை கட்டி வைத்து நரகம் போகக்கூடிய எச்சரிக்கப்பட்ட ஒரு நபியுடைய வாழ்க்கையை நமக்கு அல்லாஹ் முன்மாதிரியாக தந்திருக்கிறார். ஒட்டகத்தை கட்டி வச்சு ஒட்டகத்தை அதுக்குரிய உணவை கொடுக்காமல் ஒதுக்கி வச்ச நேரம் ஒட்டகம் நபி முன்னிலையில் அழுதது. நபியோட ஒட்டகத்தை பார்த்து கேட்டாங்க, ஏன் அழுகிறா? ஒட்டகம் அதனுடைய பாஷையில நபியோட பேசிச்சு, நபியை நான் வாலிபமாக இருக்கும் பொழுது எனக்கு இந்த வேலை வாங்கினாங்க, இப்ப என்னை விட்டுட்டாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கும் இத புரியாம ஒரு சில வாலிபர்களுடைய தவறான செயலால நாம் இப்பதான் கொஞ்சம் ஒரு பேச்சுவார்த்தைகள் ஊடாக ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கக்குள்ள தூண்டினோம்டா. குர்ஆனே சொல்லுது சூரத்துல அன்ஆமுடைய 108வது திருவசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், நீ அவரை திட்டினா அவருடைய தெய்வத்தை திட்டினா அவன் கொண்ட அல்லாஹ்வை திட்டுவான், நீ அவனுக்கு அநியாயம் செய்ய போனா அவன் உன்னை விட இருக்க விட மாட்டான். அதனால நாம் இவைகளை புரிந்து ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த பிரகடனங்களை வாசித்து மஸ்ஜிதுகள்ல இத வாலிபர்களையும் எங்களை முன்னோர்கள் வழிகாட்டிய இந்த அடிப்படைகளோடு நாங்கள் வாழ்ந்து ஒரு முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ்ந்து இந்த நாட்டுக்கு இதாயத்தையும் கயிறையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சமூகமாக அல்லாஹ் எங்களை ஆக்கருவானாக. ஏ அல்லாஹ் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துவாயாக, எங்களுடைய ஆதரத்துடைய சிந்தனையை அல்லாஹ் பாதுகாப்பாயாக. ஏ அல்லாஹ் எங்களுடைய எல்லா நிலையிலையும் எமக்கு உதவி செய்வாயாக. ஏ அல்லாஹ் நீ மகா பெருமையுள்ள ரப்பி அல்லாஹ், இரக்கம் உள்ளவன் ஏ அல்லாஹ், எங்கள் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக. ஏ அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக, எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை போக்கிடுவாயாக. எல்லா அந்நிய மதத்தவர்களும் சகவாழ்வை கட்டி எழுப்பக்கூடிய அந்த பாக்கியத்தை எமக்கு தந்தருவாயா. எங்களோட மஸ்ஜிதுகள் யாழ்ல எங்களோட மதரசாக்கள் எங்களோட வீணுடைய இடங்களை நீ பாதுகாத்து தந்தருவாயாக. யாழ்ல எங்களுக்கு நீ மறைவான உதவிகளை செய்வாயாக, உடல் பொருளை மறக்க செய்வாயாக, வியாபாரங்களை மறக்க செய்வாயாக. யாழ்ல தீய சக்திகளில் அநியாயங்கள் இருந்து முஸ்லிம்களை